அடுத்தபடி திருநீலகண்ட திருப்பதிகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவனுக்கு திருநீலகண்டம், கண்டம் கருப்பாக இருக்கும். ஏன்? எப்பவோ ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களுமா சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்தார்கள். ஏன் கடைந்தார்கள் அப்படின்னு கேட்டா, கடைஞ்சு அதிலிருந்து அமுதம் வரும், அந்த அமுதத்தை சாப்பிட்டால் எண்ணில்லாத ஆண்டு முப்பும் இல்லாமல் நரையும் இல்லாமல் திரையும் இல்லாமல் வாழலாம் என்பது கருத்து. அதற்காக அவர்கள் கடைந்தார்கள். அதுல அமுதம் வந்தது எல்லாரும் எடுத்துக்கிட்டான். திருமகள் வந்தா வந்தாள், அவளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டான். வந்தவன்னா எடுக்க, மணி ஒண்ணு வந்தது தேவேந்திரன் எடுத்துக்கிட்டான். விஷம் வந்தது, ஐயோ சாமின்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சான். பயந்து ஓடினான். சிவனட்ட போய் முறையிட்டாங்க. அவன் அந்த விஷத்தை சாப்பிட்டான், கண்டத்தையே நெரித்துக் கொண்டு விட்டான். அதனாலதான் அவனுக்கு நீலகண்டம்னு பேரு. நீலகண்டம் இந்த தயவான செய்தியை நினைத்து தான் ஒரு நாயன்மார் திருநீலகண்டம் 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 என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் திருநீலகண்டத்து குயவனார் என்று பேர். திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொன்னார். நீலகண்டம் நீலகண்டம் என்று சொல்லியே ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார் அவர். ஆக இந்த திருவாசகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றார், அன்னைக்கு அந்த ஆலகால விஷத்தை சிவன் சாப்பிடாமல் இருப்பானே ஆனால் பிரம்மன் அழிந்திருப்பான், திருமால் அழிந்திருப்பான், உலகமே அழிந்திருக்குமே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். அந்த திருவாசகத்தை நான் நினைப்பூட்டுறேன் உங்களுக்கு.
கோலாலமாகி குறை கடல்வாய் அன்பு எழுந்த ஆராலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. கோலாலமாகி குறை கடல்வாய் அந்தெழுந்த அவன் சதுதான் நேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட வேலாய தேவரெல்லாம் விடுவர் காண்சாடலோ.
பிரம்மன் இருக்கிற தேவர்களே அவர்கள் தான் பெரியவர்கள். பிரம்மனும் திருமாலும் அவனே போயிட்டான்னா அப்புறம் தர்மபுர சாமினாலும் எங்க போய் விழுவான், எங்க போய் விழுவான் சொல்ல முடியாது. அன்னைக்கு பரம கருணாமூர்த்தி, அதத்தான் இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ காலத்தில் தான் அவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டான் என்பது வரலாறு. அதனாலதான் பிரதோஷ விசேஷம்னு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, தெரிஞ்சோ தெரியாம போய்கிட்டு இருக்காங்க, இதுதான் காரணம். அந்த மாதிரி திருநீலகண்ட திருப்பதிகம் என்று இந்த முதல் திருமுறையில ஒன்று இருக்கிறது. நீலகண்டம் 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 என்றே 10 பாட்டிலையும் வரும். என்ன 10 பாட்டுன்னு சொல்ற? சிஞ்ஞான சமுதர் பாடினது 11 அல்லவா அப்படின்னு கேட்கலாம். 10 தான் இருக்கு, ஒண்ணு இல்ல. இல்லைங்கிறத பத்தி நாம கவலைப்பட்டமா? இல்ல, ராஜராஜ சோழன் தான் கவலைப்பட்டான். இந்த பதியத்தெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்த புண்ணிய ராஜராஜ சோழன், நம்பி ஆண்டார் நம்பி ரெண்டு பேரும் இல்லவா? ஆமா, அப்பதான் கேட்டான், யோ நடராஜா எத்தனையோ பதியங்கள்ல விட்டு போச்சே பதிய பாடல்கள், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா. நடராஜா சொன்னாராம் அசரீரியாக, ஏ ரதம், உனக்கு வேண்டியதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன், இல்லாத பத்தி நீ கவலைப்படாத, இருக்கிறத பாத்துக்கிட்ட. அதனால 10 பாட்டு தான் இருக்கு. இந்த திருநீலகண்ட திருப்பதியம் திருச்செங்கோட்டுல பாடப்பட்டது. திருச்செங்கோடு என்பது உங்களுக்கு தெரியும். திருச்செங்கோடுன்னா என்ன அர்த்தம்? கோடுன்னா பாம்புன்னு அர்த்தம். கொம்பு என்று ஒரு பொருளும் உண்டு. இடம் நோக்கி பொருள் கொள்ளணும் இல்லையா? ஆமா. அகப்பை என்பது இந்த வயத்துக்கும் பேர். எடுத்து போடுறான் அகப்பை, அதுக்கும் அகப்புன்னு தான் பேர் அல்லவா? ஆமா, அது போல கோடு என்பது பாம்பு என்று பொருள். செங்கோடுன்னா சேப்பு பாம்பு வழிபட்ட தலம். அது பாம்புல பச்சை பாம்பு உண்டு, சேப்பு பாம்பு உண்டு, கட்டுவிரியன் உண்டு, கொம்பேரி மூக்கன் உண்டு, இப்படி எல்லாம் உண்டல்லவா? ஆமா, நல்ல பாம்புன்னே அதுக்கு பேர். பாக்கி ஏனே பாம்பு கடிச்சதுன்னா தொந்தரவு பண்ணும். நல்ல பாம்பு கடிச்சா 1.5 மணி நேரத்துல ஆள் உயிரை விட்டுருவான், அவ்வளவுதான். கொம்பேரி மூக்கன்னு ஒரு பாம்பு, எங்க ஊர்ல ஒருத்தனை கடிச்சு விட்டுது. 40 நாள் அவன் உடம்புல இருந்து அந்த கடிச்ச இடத்துல ஒவ்வொரு சொட்டா அந்த ரத்தம் வெளியாகும். வெளியாகும் போது உயிர் போற மாதிரி துடிக்கிறான். 40 நாள் செத்து போடும். நல்ல மாம கடித்த அந்த தொந்தரவு 1.5 மணி நேரம் ஆல் அவுட் ஆயிடும். ஒரு தொந்தரவு இருக்க நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், உயிர் போயிடும். அந்த சேப்பு பாம்பு வழிபட்ட தலம், அது சேப்பு பாம்பு ஒரு முனிவர் என்று சொல்லப்படுகிறது. திருக்கழுக்குன்றத்துல கழுகு முனிவர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இப்ப அந்த முனிவர்கள் வர்றதில்ல திருக்கழுக்குன்றத்துல, இல்லையா? ஆமா, நாம செய்த புண்ணியம் அவ்வளவுதான். இந்த முனிவர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப சாதம் கொடுக்கும்போது திருக்கழுக்குன்றத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாவிகள் எல்லாம் எட்டி போயிடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் அந்த பட்சி வந்து சாப்பிடும். 2 பட்சி இருந்தது, நான் பார்த்திருக்கேன். அப்புறம் 1 பட்சி இருந்தது, இப்ப அதுவும் வருவதில்லை. நாம கொடுத்த புண்ணியம் அவ்வளவுதான், இல்லையா? ஆமா. அது போல அந்த பாம்பு வழிபட்ட தரம், அதனால்தான் திருச்செங்கோடு என்று பேர். அந்த ஊருக்கு போனார் திருஞான சம்பந்தர். அவர் போன வேளையில பனிக்காலம், பனிக்காலம் நன்று அப்படின்னு ஒருத்தன் எழுதி வச்சான். பனினால ரொம்ப கஷ்டம் வரும், சளி பிடிச்சுக்கும், தலைவலிக்கும், ஜுரம் வரும். எல்லாரும் ஒரு சுட்டர் ஒண்ணு போட்டுக்குமா? இப்ப போட்டிருக்கீங்களா? இல்ல, வாரி மேல வந்தா போட்டுக்கிறோம் இல்லையா? ஆமா, பனிக்காலம். அவன் பனிக்காலம் நன்றுன்னு சொன்னான். என்ன அர்த்தம்? பிரிச்சா என்ன வரும்? பனிக்கு ஆழம் நன்று அப்படின்னு பிரிச்சான். ஆழகால விஷயம் நல்லது, அந்த பனி அவ்வளவு பொல்லாதுன்னா, இல்லையா? ஆமா, அவ்வளவு பொல்லாத காலம் அது. எல்லோருக்கும் ஜுரம் வந்துடுத்து, அடியார்களுக்கும் ஜுரம் வந்துடுத்து, திருஞான சம்பந்தர் கூட வந்தவங்க அத்தனை பேரும் கூட வந்துடுத்து. பார்த்தார் சுவாமி, இதெல்லாம் வைத்தியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவனை கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருநீல கண்டம் என்ற திருப்பதிகத்தை பாடினார். இப்ப உங்களுக்கு நான் பாடி
காட்டுறேன். சொல்லும் அவ்வீனைக்கு வீணை தாம் என்று சொல்லும் அகுதறிவீர். வீணை நாடாது இருப்பதும் உந்தமக்குணமந்தே, வீணை நாடாது இருப்பதும் உந்தமக்குணமந்தே. கைவினை செய்தம் பிரான் கடல் மடியோம், கைவினை செய்தம் பிரான் கடல் போற்றோர் நாமடியோம். செய்வினை பந்தம்மை திண்ட பெறாதிரு நீல கண்டம், செய்வினை பந்தம்மை திண்ட பெறாதிரு நீல கண்டம். திருநீல கண்டம், திருநீல கண்டம்.
ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலேயும் திருநீல கண்டம், திருநீல கண்டம் என்று வரும். ஒரு பாட்டு சொல்லிட்டேன்னா அடுத்த பாட்டு சொல்ல மாதிரி 10 பாட்டும் எனக்கு பாடம் சொல்லுவேன். காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கரிமனத்தால் ஏவினையால் எயில் பூண்டெரித்து இறந்திரு பொழுதும் புவினை கொய்து மலரடி போற்றதும் நாமடியோம். தீவினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம், முறைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணும் கொண்டமையாண்ட விரிசலையீர். இறைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர். சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம். பெண்ணுலகாள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று போதும் தொழப்படும் புண்ணியரே. கண்ணிமையாதன மூன்றுடைய இருந்தோம் திண்ணிய தீவினை திண்ட பெறா திருநீல கண்டம். 4 பாட்டு சொல்லிவிட்டேன், நான் 10 சொல்லிவிடுறேன் உங்களுக்காக, உங்களை எல்லாம் காப்பாற்றட்டும் என்ற நோக்கத்தும் சொல்லிவிட்டுமா? மற்றினை எல்லாம் மலை திரண்டோடையீர். சித்தமே ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளோ. சொற்றுனை வாழ்க்கை துறந்தும் திருவடியை அடைந்தோம் சற்றமை தீவினை திண்ட பெறா திருநீல கண்டம். பறக்கு மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்து முயற்சும் பணியடியோம். பிறப்பிலி தீவினை திண்ட பெறா திருநீல கண்டம். கருவை கடித்துட்டு வாழ்க்கை கடிந்தங்களே உருகி மலர் கொண்டு வந்து ஏற்றது ராமடியோ. தெருவில் அரக்கனை தீரில் நடத்தம் செய்தவரே திருவினி தீவினை திண்டப்பெறா தென்னீல கண்டம் நாட்ட மலர்ச்சி நான் முகநாரணவால் செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடபறியே தோற்றிலும் தோற்று தொழுது வணங்கும் நாமடியோம் சீற்றமதாம் வினை திண்டப்பெறா தன்னீல கண்டம் பாக்கியப்பட்டும் சமண உருவாகி உடைவொழிந்தும் பாக்கியமின்றி இந்தலை போகும் பற்றும் விட்டார் ஊக்கமழ் கொன்றை ஒரு சடையில் அடி போட்டிருந்தோம் தீக்குழி தீவினை திண்டப்பெறா தன்னீல கண்டம் பிறந்த பிறவியை பேணியம் செல்வன் கடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோரடிக்கன் சிறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகில் வானவர் கோரும் கூடுவரே பத்தும் சொல்லிட்டப்போ. இப்படி பாடின உடனே அந்த ஊர் பக்கம் இருந்த பனி நோயினால இருந்த விஷஜரங்கள் எல்லாம் போய்விட்டது என்று பெரிய புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைக்கவில்லையே நமக்கு தெரியாது. மூவருக்கு எழுதினார் அவர், திருஞான சம்பந்தருக்கு எழுதினார், திருநாவுக்கரசருக்கு எழுதினார், சுந்தரருக்கு எழுதினார், மாணிக்கவாசகருக்கு எழுதவில்லை. அதனாலேயே மாணிக்கவாசகர் திருவாசகம் எப்ப எப்ப பாடப்பெற்றதுன்னு நமக்கு தெரியாமலே போயிடுத்து. சுட்டி காட்டுற ஆசான் இருந்தா தானே நமக்கு தெரியும். ஆசான் சுட்டி காட்டலன்னா நமக்கு தெரியவே முடியாது. அப்படி செய்த சேக்கிழார் பெருமான் காட்டவில்லை, நமக்கு தெரியவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதான் சேக்கிழார் கொடுத்த பிச்சை தான் அது. இன்னொன்னு சொல்றேன், இப்போ திருஞான சம்பந்தர் காலத்துல திருஞான சம்பந்தர் பாடினார், அந்த விஷ நோய் அந்த ஊர் பக்கமே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவாரத்துக்கு அதோட அதுக்கு மரியாதை போச்சா, இந்த தெய்வீகம் போச்சா? கிடையாது. இன்றைக்கும் இருக்கிறது அதற்கு மரியாதை, இன்றைக்கும் இருக்கிறது தெய்வீகம். ஒரு வரலாறு சொல்றேன், நான் தினந்தோறும் தேவாரத்தை பூசை பண்ண தவறுவதே இல்லை, தவறவே மாட்டேன். ஆமா, நான் காசுக்கும் பாடுவேன் கடவுளுக்கும் பாடுவேன். ஆமா நிச்சயமா, நான் வீட்டுல உட்கார்ந்துருக்க போதெல்லாம் தேவாரம் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன், தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்துற போதும் தேவாரத்தை சொல்லிக்கிட்டே போவேன், பஸ்ல உட்கார்ந்துருக்கும் போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன், கிடைத்தற்கரிய சொத்து அது. இந்த தேவாரம் பாடுவதற்கு 11 வருஷம் படிச்சேனா. ஆமா, 6 வருஷம் தேவாரம் படிச்சேன் தருமபுரத்துல. அவங்க புத்த பிச்சை அது. அதனாலதான் எனக்கு ஊர் தருமபுரம் இல்ல, எனக்கு ஊரே வேற. இந்த பிச்சையை கொடுத்தாங்களே தான் அவங்க ஊர் பேரை வச்சுக்கிட்டேனா. ஆமா, இதற்கு சொல்றேன், அவங்கள்ட்ட இருந்து 6 வருஷம் தேவாரம் படிச்சுட்டு வந்தேன். எங்க வாத்தியார் எழுத்து எழுத்தா பொருள் சொல்லி சொல்லி கொடுப்பார், அப்படி ஒரு புண்ணியமா வேலை ஓதுவார். இந்த மேடையில எத்தனையோ தடவை தேவாரத்தை அவர் பாடி காட்டியிருக்கிறார், பேசி காட்டியிருக்கிறார். அவர் ஆயுள்ள 200 ஓதுவாரை தயார் பண்ணினார், எவனாலும் முடியாது. ஆமா, எவனாலும் செய்ய முடியாது. சந்தனக்கட்டை மாதிரி தன்னை தேய்த்து கொண்டு 200 ஓதுவார்களை தயார் பண்ணினார் அவர். ஓதுவார் உலகத்திலேயே அப்படி ஒருத்தன் கிடையாது. ஆமா, அப்புறம் ஒரு 5 வருஷம் இசைக்கல்லூரி சிதம்பரம் அதுல சேர்ந்து படித்தேன். ஏன், இசை சரியாக இருந்தா தான் பாட முடியும், இசையில குற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தோடு அங்க போய் படிச்சேன். அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா போச்சு. இல்லைன்னா நான் ஒரு ராகத்தை ஒழுங்கா பாட முடியாது, தப்பா போயிடும். சாமிநாதன் பேர் இருக்கு, சாமிதன் அப்படி நான் கூப்பிட்டேன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. நாக்கு இல்லையா, சாமிநாதன் சொல்லணும். ஒரு நாள் எனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது, ஒரு 50 வருஷத்துக்கு மிந்தி. அதுல 10 ரூபாய்க்கு வந்தது அந்த மணி ஆர்டர். அந்த மணி ஆர்டர்ல என்ன இருந்தது தெரியுமா? பி சுவாமிநாதன் இருக்கு, ஏ பி இருக்கு. நான் பி சுவாமிநாதன், வழக்கமா எனக்கு லெட்டர் கொடுக்கறவன் தான் அந்த போஸ்ட்மேன். அவன் என்ன பண்ணா, என்னையா கிளியரா அட்ரஸ் இருக்கு, ஆனா பி சுவாமிநாதன் இருக்கு, நீ பி சுவாமிநாதன் என்பது எனக்கு தெரியும், இந்த மணி ஆர்டரை நான் அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் கொண்டு ஆபீஸ்ல கொடுத்துறேன், அங்க வந்து வாங்கிக்கிட்டான். 10 ரூபா ஒரு ரவுண்டுக்கு, இன்னொரு ரவுண்டு கூட போட்டான். 10 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறான். இசையிலேயோ இயல்லையோ தப்பு இருந்தா இது ஆண்டவன் திருவடிக்கு போய் சேராது. அதனாலதான் தேவாரத்தை பரிபூரணமா படிச்சுட்டு மறுபடியும் தமிழிசை கல்லூரியில சேம்பரத்துல படிச்சு இசையும் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டேன். அது அண்ணாமலை செட்டியார் கொடுத்த பிச்சை, தேவாரம் கொடுத்தது தருமபுரத்து பிச்சை, இசை கொடுத்தது அண்ணாமலை செட்டியார் பிச்சை. இந்த தேவாரத்தை நான் தினந்து வரும் பூசை பண்ண தவற மாட்டேன். அதுல இது ஒண்ணும் எது, இந்த அவ்வினைக்கு வினை. வீட்டுல தம்புரா சுதி போட்டோ அல்லது சுருதி பொட்டி ஹார்மோனியத்தை போட்டோ ஒரு பதிகம் பாட தவறவே மாட்டேன். ஆமா, இன்னைக்கு கூட 2 மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய நித்திய கர்மாஷ்டங்களை முடிச்சுக்கிட்டு பூசை பண்ணிவிட்டு ஒரு பதிகம் பாடிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு பாடின பதிகம் ஏதேனும் ஒரு பதிகம் பாடுவேன். இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் பதிகம் பாடினேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியா இல்ல 2 நாளா. ஆனதுனால நான் என்ன பண்ணேன், வைத்தியநாதனை வேண்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைத்தீஸ்வரன் தேவாரம் பாடிவிட்டு வந்தேன். அப்ப அந்த தருமபுர மடத்துல வேலை பார்த்தேன். தருமபுர மடத்துக்கு ஒரு புரோபகண்டா சென்டர் இருக்கிறது மாம்பலத்துல. அதுல நான் ஒரு 16 வருஷம் தேவார ஆசிரியராக இருந்தேன். அதுல இந்த முதல் ரூம்ல நான் இருந்தேன். ஒரு நாள் காலையில பூசை பண்ணிவிட்டு தம்பூராவை போட்டுக்கிட்டு இந்த அவ்வினைக்கு வினை பதியம் பாடிட்டு இருந்தேன். 10 பாட்டு சொன்ன இல்லையா, அது மாதிரி பாடிவிட்டு தம்பூராவை சிவா அப்படின்னு கீழே வச்சேன். ஒரு 50 வயசு இருக்கும் ஒரு பெரியவர் அங்கிருந்து வந்து அழுதுகிட்டே என் கார்ல விழுந்தார். இப்பவும் எனக்கு சில பேர் வணங்குவாங்க. ஏன் வணங்குறான், என்கிட்ட பணமா இருக்கு, இல்ல பதவி இருக்கா, ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்கு, என் நெஞ்சுக்குள்ள தேவாரம், அதுக்காக வணங்குறான் அல்லவா. ஆமா, உடம்பினை முன்னம் இழுக்கன்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அந்த உருபொருள் என்பதுதான் கடவுள் இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய உடம்புல இருக்கிற உருபொருள் என்ன, தேவாரம். அதற்காக அவர் வணங்குறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐயா வாங்கன்னு சொன்னார். அவர் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தார். செத்த நாழி விட்ட, ஏன் அந்த ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம்னு அவர் அழுகை முடிஞ்சது. ஐயா எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். நான் திருச்செங்கோட்டில இருந்து வரேன். இந்த பதியம் பாடப்பட்ட இடம் எது, திருச்செங்கோடு. நான் பதியம் பாடினது என்ன, திருச்செங்கோட்டு பதியம். அவர் வந்தவர் யாரு, திருச்செங்கோட்டில இருந்து. எனக்கு எப்படி இருக்கும், இவன் வந்தான் நினைக்கிறதா, சிவன் வந்தான் நினைக்கிறதா, கடவுளே. அப்ப சொன்னார் அவர், இந்த அற்புதமான பதிகத்தை நீங்க பாடிக்கொண்டிருந்தீங்க, நான் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒண்ணு சொல்றேன் கேளுங்கன்னு சொன்னார். சொல்லுங்க ஐயாண்ணா. அவர் கவுண்டர் இனத்தவர். அவங்களுக்கு பரம்பரையில 50 வயசு வந்தா பாரிச நோய் வந்துடும். இந்த பரம்பரை நோயின்னு ஒண்ணு உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நிச்சயமா. ஒரு வீட்டுல 5 பையன் இருந்தான்னா இந்த பரம்பரை நோய் யாருக்காவது ஒருத்தனுக்கு நிச்சயமா வந்துடும். தகப்பன் எந்த மாதிரி எண்ணத்துல இருந்தானோ அந்த எண்ணத்துல இவன் இருப்பான். என்னுடைய வாழ்க்கையை சொல்ல, என்னுடைய தகப்பனார் வெத்தலைப்பாக்கு போயில போடுவார். எங்க அண்ணன் போட்டான் வெத்தலைப்பாக்கு, 2வது அண்ணனும் போட்டான், நானும் போட்டேன், என் தம்பியும் போட்டான், இன்னொரு தம்பி இருக்கா அவனும் போடுறான். என்ன அர்த்தம், என்னுடைய தகப்பனாருடைய எண்ணம், தகப்பனாருடைய செய்கை அப்படி வந்து விட்டது. ஆமா, நிச்சயமா வரும். அதே மாதிரி நோயும் வரும். அந்த கவுண்டர் வீட்டுல 50வது வருஷம் ஆனா பாரிச நோய் வந்துடும். அவங்க அண்ணனுக்கும் வந்துடுச்சு. பாரிச நோய் வந்தா என்ன பண்ணுவான், ஒரு கை விழுந்துன்னு வச்சுங்க, இந்த வலது கை விழுந்துருச்சுன்னா இதுக்கு நாட்டு வலது கைன்னு இது பேரு, நாட்டுல இதுக்கு பேரு சோத்து கைன்னு பேரு இல்லையா, சாப்பிடுறதுனால. இந்த கைக்கு இடது கைன்னு பேரு, இதுக்கு வேற ஒரு பேர் உண்டு உங்களுக்கு தெரியும் அல்லவா. ஆக இந்த வலது கை விழுந்துடுச்சுன்னா சோறு திங்க முடியாது. இந்த கைக்கு வேற ஒரு பேர் சொன்ன, இதாலதான் திங்க முடியும், இதாலதான் அந்த வேலையும் செய்யணும், இதாலதான் இந்த வேலையும் செய்யணும். எவ்வளவு பெரிய தவறு பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தீங்களா. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, திருச்செங்கோட்டுல போய் திறந்தோறும் அங்க அர்த்தநாரீஸ்வரர் தான் மூல தெய்வம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்செங்கோட்டுல மலை மேல சிவலிங்கம் கிடையாது, அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான் இருக்கும். ஆமா, நான் வணங்குறது கூட அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை தான் திறந்தோறும் வணங்குறேன். அதுதான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். நான் அந்த தெய்வத்தை தான் வணங்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா திருஞான சம்பந்தர் கூட அதுதான் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். சரி, விட்டு போறேன். தினந்தோறும் போய் சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சாமி எனக்கு இந்த நோய் வரக்கூடாது, என்னை காப்பாற்றி விட்டு விடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் மலையில போய் கும்பிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தான். இந்த கீழே இறங்கி வந்த போது இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான்ல, அதுல ஒரு சாமியார், இங்க வா கவுண்டர், இங்க வா, உனக்கு இந்த நோய் வராது அப்படின்னு சொன்னான். இவருக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், தூக்கி வாரி போட்டு சாமி அப்படின்னார். உனக்கு இந்த நோய் வராது, ஆனா நீ ஒண்ணு செய்யணும், என்ன தெரியுமா, உன் வீட்டுல தேவாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாரோ இந்த சாமியார் இந்த கவுண்டரை. இல்லன்ட்டான். கிறிஸ்டியன் வீட்டுல பைபிள் இருக்கும், முஸ்லீம் வீட்டுல குரான் இருக்கும், ஐங்காறு வீட்டுல பிரபந்தம் இருக்கும், சைவம் வீட்டுல தேவாரம் இருக்காது. ஆமா நிச்சயம், நான் என்னுடைய ஆயுள்ல ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றேன். இப்ப இப்ப கொஞ்சம் 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 தான் வீழ்ச்சிட்டு இருக்காங்க. யாரியா நல்லா வீழ்ச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ உன்னையா சொன்னேன், உன் வீட்டுல தேவாரம் இருக்குன்னு தெரியும் ஐயா, ஒண்ணு உன்னையும் தெரியும், உன் மைத்துனரையும் தெரியும், நிச்சயமா எல்லாரும் தெரியும். நீ ஒண்டி இருந்தா போருமா, நீ ஒண்டி இருந்தா போருமா, கிறிஸ்டியன் வீட்டுல பூரா அத்தனை பேரும் பைபிள் வச்சிருக்கான், சைவம் வீட்டுல இருக்க தெரியுமா உனக்கு? கதை விடுறேன், நான் தமிழ்நாடு பூரா சுத்தினவன், காசிலிருந்து கன்னியாகுமரி வரை சுத்தி விட்டுத்தான் சொல்றேன், உன்ன வச்சு நீ எடை போடாத. ஆக இவர் இல்லன்ட்டார். கடையில போய் கேளு, திருஞான சம்பந்த தேவாரம் இருக்கான்னு கேளு, கடையில வச்சிருப்பான், வாங்கிட்டு வா. போனா ஒரு புத்தகம் கிடைச்சது, வாங்கிட்டு வந்தான். அந்த புத்தகத்தை எடு, அதுல அபிநய கிவினு ஒரு தேவாரம் இருக்கும், அதை எடுனா எடுத்து காட்டுமா. இந்த தேவாரத்தை எடுத்துக்கிட்டு போய் தினந்தோறும் அந்த அர்த்தநாரிச்சு சந்நிதியில நின்றுகிட்டு உட்கார்ந்துகிட்டு சொல்லாத. இப்ப ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்க போறான். நம்ம வீட்டுல ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்ம வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு அம்மான்னு கூப்பிட்டான்னா ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டான். நான் கூட கோயிலுக்கு போனோம்னா உட்கார்ந்து தேவாரம் பாடவே மாட்டேன். ஏன், சாமிகிட்ட பிச்சை கேட்க போறேன், நான் நின்றுகிட்டு தான் கேட்கணும். ஆமா நிச்சயமா, பத்து பதியம் பாடினாலும் பதினஞ்சு பதியம் பாடினாலும் நின்றுகிட்டு தான் பாடுவேன், உட்கார்ந்துட்டு பாடுற வழக்கமே கிடையாது. ஆமா, ஆக நின்று கொண்டு இந்த பதியத்தை 40 தடவை படி அப்படின்னு அந்த சாமியார் சொன்னான். அப்படி படிச்சுன்னா உனக்கு இந்த நோய் வராது அப்படின்னு சொன்னான். இவன் அதை கேட்ட போது இவனுக்கு வயசு 40-35. நான் தினந்தோறும் சாமியிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு 50 மேல வயசாயிட்டு, எனக்கு அந்த நோய் வரல, எனக்கு நான் எதை எந்த பதியத்தை என்னுடைய ஜீவனாக நினைத்து உயிராக நினைத்து நான் பாடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த பதியத்தை நீங்க பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த கவுண்டர் சொன்னான். இது என்னுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு உண்மை, அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால இந்த திருப்பதியத்தை நீங்க தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் எந்த விதமான நோய் உங்களை பற்றாது, அப்படியே பற்றினாலும் அது கட்டுப்படும். நான் கூட நோயாளி தான், ஆனா எதேன்னு நாங்க சொன்ன செத்தமதி சொன்னல, ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை, நீ வைத்தியசுகள் தேவாரம் பாடினேன்னு பாடினா சரியா போயிடுது. மருந்து சாப்பிட்டாலும் சரியா போகாத நோயை கொடுக்காம ஏதேனும் கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்து வைக்கிறான் இல்லையா? ஆமா நிச்சயமாக. அதனால அந்த அற்புதமான திருப்பதியத்தை நான் தினந்தோறும் பாடுவேன். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது பாடுவேன். சில வேளையில தவறி போகும் இல்லையா, ஏதோ கடமைகள் இருக்கு, அதனால விட்டுருவேன். ஆனா ஒரு தடவைக்காவது நிச்சயமா சொல்லி விடுவேன். இந்த அற்புதமான திருப்பதியத்தை பூரா உங்களுக்காக சொன்னேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த முதல் திருமுறையில இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அற்புதமான திருப்பதியம் நீங்க தினங்கோறும் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்று நான் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பெரிய தமிழ் விரகன்னு பேர். அவருக்கு தமிழர்கள் தமிழ்ல ரொம்ப கெட்டிக்காரன். நன்னூல் பண்ணவனே அவன் தானே, தமிழுக்கு இலக்கணம் பண்ணினவனே அவன் தானே. ஆமா தமிழ் இலக்கணம் பண்ணினவன் அவன் தான், சமணன் தான். நம்ம சமுதாயத்துக்கு அவன் எதிரியே தவிர தமிழுக்கு மிகவும் பெரிய தொண்டு செய்தவர்கள். சிலப்பதிகாரம் அவங்க நூல் தானே, சீதகிருஷ்ணதாமனி அவங்களுக்கு தானே. ஆமா நல்ல வேலையா போச்சு, பெரிய புராணம் நம்மளுக்கு. ஆமா தமிழ் இலக்கணம் தண்டமணி சுவாமிகளும் செய்திருக்கிறார், திரு ஆமாத்தூர் தண்டமணி சுவாமிகளும். ஆனா அது வியாபகத்துக்கு வரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் இலக்கணம் செய்தவர்களே சமணர்கள் தான். அவர்களை வெல்லுவதற்கு திருஞான சம்பந்தருக்கு பிரபுரத்து ஈசன் தான் கொடுத்தான். தமிழ் கொஞ்சு விவரிட்ட, அதுலதான் மயங்கனாவன். ஆமா இத்தினோண்டு பிள்ளை தமிழ வாரி கொட்டுறான்டா அப்படின்னு சொல்லணும்னா மயங்கி. கடவுள் அருள் இருந்தது, கடவுள் அருள் இல்லாமல் அவர் செய்யவில்லை. பிரமபுரத்து ஈசன் கொடுத்த அருள் அவர் தமிழ் இலக்கணம் தமிழ் அவர்கிட்ட கொஞ்சது பாருங்க. ஒரு பதிகம் உரித்தது பாம்பை தப்பு, உரித்தது யானையைத்தான் பாம்பேன்னு சொல்றார். தலையில என்ன எழுதிவிட்டார் தெரியுமா, இது மொழி மாற்று அப்படின்னு எழுதிவிட்டார். நான் மொழியை மாற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுறார். உரித்தது பாம்பை உடல் மிசைத்ததோர் ஒன்கழித்தை கழிதுன்னா யானை. இது என்ன சொல்லியிருக்கணும், உரித்தது யானையை உடல் மிசையிட்டதோர் பாம்பை அப்படின்னு சொல்லியிருக்கணும். திருப்பி கொடுக்கிறார் பாருங்க அவருடைய தமிழ் அறிவு. உரித்தது பாம்பை உடல் மிசையிட்டதோர் ஒன்கழித்தை எரித்ததோர் ஆமையை எரித்ததோர் முப்புறத்தைன்னு சொல்லிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, எரித்ததோர் ஆமையை ஆமையத்தான் போட்டுக்கிட்டாரு. ஏன் ஆமையை போட்டுக்கிட்டு நான் வரலாறு சொன்னா பெருசா போயிடும், வேண்டாம் விட்டுறேன். ஆக எரித்ததோர் ஆமையை இன்புறப்புண்டது முப்புறத்தை இப்படி ஒரு பதிகமே சொல்றார். பதினோரு பாட்டு, இப்படி பாட்டே கிடையாது தமிழ் உலகத்திலேயே கிடையாது. ஆமா நான் கேட்டதில்லை அவ்வளவுதான். செருத்தது சூலத்தை செருத்தது தக்கனைன்னு இவர் சொல்லியிருக்கணும். தக்கன் அபிசார யோகம் பண்ணி யாகம் பண்ணினா அவனை அழித்தார். செருத்தது தக்கனை சொல்லியிருக்கணும். ஆமா இவர் என்ன சொல்றாரு, சூலத்தை, சூலம் என்பது கையில வச்சிருக்கிறது இல்லையா, அது ஆணவம் தன்மம் மாயை அதனுடைய விரிவுதான் இந்த முத்தலை சூலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்னு சொல்றாங்க, பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் நான் என்று சொல்லத்தான் இப்படி வச்சு கொண்டிருக்கிறான் என்று பட்டினத்தடிகள் சொல்லுவார். பட்டினத்தடிகள் அப்படித்தான் சொல்றார். ஆனா சித்தாந்திகள் என்ன சொல்றாங்க, ஆணவம் மலம் ஆணவம் தன்மம் மாயை என்று சொல்லுகிறார்கள். ஏதோ சூலத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா. ஆனால் இந்த சூல வழிபாடு மிக உயர்வு என்று சொல்வார்கள். வடநாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுகள்ல சூலம் போட்டு வச்சிருப்பான். நான் கூட அதுக்கப்புறமா தான் நான் திருச்சூலத்தை வச்சு பூசை பண்ண ஆரம்பிச்சேன். திறந்தவரனுடைய பூசையில திருச்சூலத்துக்கு அபிஷேக ஆராதனை உண்டு. ஆமா தெரித்தது சூலத்தை ஏந்திட்டு தக்கனை வேள்வி பன்மூல் விரித்தவர் வாழ்தரும் செங்குரு தேவியுள் விற்றிருந்தவரே. மொழி மாற்று என்று ஒரு அற்புதமான திருப்பதிகம் அந்த முதல் திருமுறையில் இருக்கிறது. இன்னொரு பதிகம் உங்களுக்கு நினைவூட்டுறேன், யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாகா காணா காமா காழியா மாமாயா நீ மாமாயா. தமிழ் இல்லையா. ஆமா பெண் புலவர்களால கூட இதுக்கு பொருள் செய்ய பொருள் சொல்ல கஷ்டப்படுறாங்க. திருஞான சம்பந்தர் தேவாலயம் இத என்ன பண்றாரு, மாலை மாற்று ஒன்று பேர் கொடுக்கிறார். இப்படி பிடிச்சால் பாட்டு வரும், இப்படி படிச்சாலும் அந்த பாட்டு வரும். மோரு போரு மோ இப்படி திருப்பி படிச்சு பாருங்க, மோரு போரு மோ இப்படி திருப்பி படித்தாலும் மோரு போர் திருமோ போருமோன்னு வரும் இல்லையா. அது போல இன்னொரு பதம் கூட இப்படி சொல்லுவார்கள், யாமாமா நீ யாமாமா அது மாத்திரம் இல்ல, இசையோடு வருது அது ஆச்சரியம். தமிழர்கள் பாடி பாடல்கள் பாடி வச்சே தவிர பாட்டு ராகம் அல்லையே. இவர் ராகத்தையும் சேர்த்து கொடுக்கிறார்.
மாமாயா நீ மாமாயா அப்படின்னு
வருகிறார். தமிழ் அவர்கிட்ட கொஞ்சது, அவர்களை எளிதிலே அவர் வெல்ல முடிந்தது என்பதும் நீங்க எண்ணிக்கொள்ள வேணும். அதிலே ஒரு திருப்பதியம் இந்த திருவல்லம் என்ற ஊர்ல பாடுற அற்புதமான பதியம். உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ இன்பத்தை அல்லவா கொடுப்பாய் அப்படின்னு சிவனை சொல்றார். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம், இன்பங்கள் கொடுக்கும் வண்ணம்னு சொல்லல, தழைக்கும் வண்ணம் அப்படிங்கிறார். எவ்வளவு அற்புதமான சொல்லு பார்த்தீங்களா. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம், நேர்ந்தவள் நேரிடையோடும் கூடி, சேர்ந்தவர் தேடுவார் தேட செய்தே, சேர்ந்தவன் தேடும் திருவல்லமே. அப்புறம் ஒரு திருப்பதிகம் காணப்படுகிறது, ஏகபாதம் அப்படின்னு ஒரு தேவாரம் காணப்படுகிறது. நாலு வரியும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப தோண்டு செவியில் அப்படி இல்லையே, தோனுடைய செவி அன்புடைய ஏறி ஓர் தூவன் மதி தூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி எல்லாம் வருது. ஆனா திருஞான சம்பந்தத்துல ஏகபாதம்னு ஒரு பதியம் இருக்கு, நாலு வரியும் ஒரே மாதிரி இருக்கும். பிரமபுரத்துறை வெம்மானம்மான், பிரமபுரத்துறை வெம்மானம்மான், பிரமபுரத்துறை வெம்மானம்மான், பிரமபுரத்துறை வெம்மானம்மான். இந்த நாலு வரிக்கு நாலு வேற விதமான பொருள் உண்டு அப்படின்னு எழுதி வைக்கிறார்கள். கருவூர மடத்துல இது வியாக்கியானத்தோடு வெளியிட்டு இருக்கிறார்கள். முதல்ல இந்த 25வது சன்னிதானம் வியாக்கியானத்தோடு வெளியிட்டார்கள். இருக்கிற சன்னிதானமும் அதனை வெளியிட்டு இருக்கிறார்கள். வாங்கி படிக்கிறது தான், படிக்க வேண்டியதுதான் அவருடைய குறை இல்லையா. படித்துக் கொள்ளுங்கள்.